ஓம் சாந்தி. மார்ச் 30, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சிவபாபாவினால் உருவாக்கப்பட்ட யாகத்தை நீங்களே பராமரிக்க வேண்டும். இதுவே சுயராஜ்யத்தை அடைவதற்கான எல்லையற்ற யாகமாகும். கேள்வி: எக்குழந்தைகள் இந்த யாகத்தின் மீது மதிப்பு வைத்துள்ளனர்? பதில்: இந்த யாகத்தின் மூலமே தாங்கள் சித்திகளிலிருந்து வைரங்களாக மாறுகின்றார்கள் எனும் அதன் விசேஷத்தன்மையை அறிந்த குழந்தைகளே அதனை புரிந்து கொள்கிறார்கள். இதில் பழைய உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. உங்கள் பழைய சரீரங்களும் அதனுள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த யாகத்திற்கு தடைகள் ஏற்படும் வகையில் நியதிகளுக்கு முரணான செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். இத்தகைய கவனம் செலுத்தும் பொழுதே உங்களால் அதன் மீது மதிப்பை கொண்டிருக்க முடியும். பாடல்: அன்னையே, ஓ அன்னையே, நீங்களே உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவர். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். பாடலை இயற்றிய அந்த அப்பாவி மக்கள் அன்னையை அறியவும் மாட்டார்கள். அவர்கள் ஜெகதாம்பாள், உலக மாதா என்ற பெயரை கேட்டுள்ளனர். ஆனால் அவர் யார், அவர் இங்கிருக்கும் பொழுது என்ன செய்தார் என்பவற்றை குழந்தைகளாகிய உங்களை அன்றி வேறெவரும் அறியார். உலக மாதா இருப்பதால் நிச்சயமாக தந்தையும் புத்திரிகளும் புத்திரர்களும் இருக்க வேண்டும். ஜெகதாம்பாவிடம் விக்கிரகம் செல்பவர்கள் தங்கள் புத்தியில் இவ்விழிப்புணர்வை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் விக்கிரகங்களையே வழிபடுகிறார்கள். அவர்கள் தேவ தேவியரின் முன்னிலையில் சென்று இறக்கிறார்கள். இதுவே சுயராஜ்யத்தை அடைவதற்காக குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட அழிவற்ற உருத்ர ஞானயாகம். தாயும் தந்தையுமானவரே இதனை படைப்பவர். இது உங்களுக்கும் பொருந்துகின்றது. நீங்களும் இந்த யாகத்தை உருவாக்கியவர்கள். நீங்கள் இந்த யாகத்தை மிக நன்றாக பராமரிக்க வேண்டும். இந்த யாகத்திற்கு பெருமளவு மதிப்பு அளிக்க வேண்டும். யாகம் மிகவும் நன்றாக பராமரிக்கப்படுகிறது. இதுவே தலைமையகம். இதற்கு பல கிளைகளும் உள்ளன. மம்மாவும் பாபாவும் குழந்தைகளாகிய நீங்களும் இந்த யாகத்தின் மூலம் எதிர்காலத்தில் வைரங்கள் போல் ஆகுகிறீர்கள். ஆகையினால் நீங்கள் அவ்வாறான யாகத்தை மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் பராமரிக்க வேண்டும். அதன் மீது அதிகளவு அன்பு இருத்தல் வேண்டும். இது எங்கள் மம்மா ஜெகதாம்பாளின் யாகம் ஆகும். மம்மாவினதும் பாபாவினதும் யாகம் எங்களுடைய யாகமும் ஆகும். இந்த யாகம் பல குழந்தைகள் இங்கு வந்து தமது ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுவதற்குரிய வகையில் வளர்க்கப்பட வேண்டும். சிலருக்கு நேரம் இன்மையால் அழைப்புக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர். ஆகவே அழைப்புக்கள் ஏனையோருக்கு கொடுக்கப்பட வேண்டும். சுயராஜ்யத்தை அடைவதற்கான ஞான யாகம் என்பதே அதன் பெயர். இந்த யாகத்தில் உங்களது பழைய சரீரங்களும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். தந்தைக்கு உரியவர் ஆகுங்கள். யாகம் ஒரு கட்டடமல்ல, இது ஓர் எல்லையற்ற விஷயம். உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட வேண்டிய யாகம் இதுவாகும். இந்த யாகத்திற்கு எவ்வளவு மதிப்பு உண்டென்பதை நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது காண்பீர்கள். இங்குள்ள பலர் அதற்கு எந்த மதிப்பும் அளிப்பதில்லை. இந்த யாகத்தை சேர்ந்த குழந்தைகள் பலர் உள்ளனர். குழந்தைகள் தொடர்ந்தும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த யாகத்திற்கு மிகுந்த மரியாதை செலுத்தப்பட வேண்டும். ஆனால் பலர் அதற்கு முற்றிலும் மதிப்பு அளிப்பதில்லை. மனிதர்கள் சித்திகளிலிருந்து வைரங்களாகவும் சீரழிந்தவர்களிலிருந்து மேன்மையாகவும் மாறுகின்ற பெரிய யாகம் இதுவாகும். இதனாலேயே பாபா கூறுகிறார், நீங்கள் தொடர்ந்தும் யாகங்களை உருவாக்கலாம். அதன் மூலம் ஒருவரேனும் மேன்மையானவர் ஆகினால் அது அவருடைய பெரும் பாக்கியமாகும். நூறாயிரக்கணக்கான ஆலயங்கள் போன்றன உள்ளன. அங்கு எவரும் மேன்மை ஆகுவதில்லை. இங்கு உங்களுக்கு 3 சதுர அடி நிலமிருந்தாலே போதும். இங்கு வருபவர் எவரும் தன் வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த யாகத்திற்கு அதிகளவு கௌரவம் அளிக்கப்பட வேண்டும். பல குழந்தைகள் பாபாவிற்கு எழுதுகிறார்கள், பாபா, நான் எனது வீட்டில் யாகம் ஒன்றினை ஆரம்பிக்கலாமா? பாபா பதிலளிக்கிறார், அச்சா குழந்தாய், நீங்கள் அதை யாக பூமி ஆக்கலாம். எவராவது நன்மை அடைவர். இந்த யாகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குழந்தைகள் தொடர்ந்தும் ஏனையோருக்கு நன்மை செய்கின்ற யாக பூமி இதுவே ஆகும். அத்தகைய யாகத்திற்கு பெருமளவு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த முழுமையான ஞானம் இல்லாத காரணத்தால் அவர்கள் இதற்கு அந்தளவு மதிப்பு அளிப்பதில்லை. இந்த யாகத்திற்கு தடைகள் ஏற்படுத்துகின்ற பலர் உள்ளனர். இது சிவ பாபாவின் யாகமாகும். அன்னையும் தந்தையும் சேர்ந்துள்ளனர். நீங்கள் இந்த மம்மாவிடம் இருந்தோ பாபாவிடம் இருந்தோ எதனையும் பெறுவதில்லை. எல்லையற்ற தந்தையிடமிருந்தே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன. அவர் ஒரேயொருவரே. மம்மாவும் பாபாவும் சரீரதாரிகள். அசரீரியானவர் தனக்கென ஒரு சரீரம் அற்றவர். எனவே தந்தை கூறுகின்றார், சரீரதாரிக்கு அடிமையாக வேண்டாம். சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இந்த பாபாவும் என்னை நினைவு செய்கின்றார். மக்கள் தங்களுக்கு காட்டப்பட்ட ராமர், கிருஷ்ணர், பிரம்மா ஆகியோரின் படங்களை நினைவு செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறல்ல. அங்கு எவரும் எவரையும் நினைவு செய்வதில்லை. அவர்கள் தங்களுடைய வெகுமதியை பெற்றபின் எவரையேனும் நினைவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் தூய்மையற்றவர்களாகிவிட்டதால் தூய்மையானவர்கள் ஆகுவதற்கு அவரை நினைவு செய்தல் வேண்டும். இந்த புகழ் ஒரேயொருவருக்கே உரியது. அவராலேயே இவருக்கு புகழ் இருக்கின்றது. நீங்கள் எந்த சரீரதாரியையும் நினைவு செய்ய வேண்டியதில்லை. ஒரு சரீரதாரியின் மூலமே உங்களுக்கு அவரின் அறிமுகம் கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் அவரையே நினைவு செய்தல் வேண்டும். பாபாவும் ஒரு சரீரதாரியே. அவர் சிவ பாபா அனைவரின் அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். எவ்வாறாயினும் சிவ பாபாவிடமிருந்து தூண்டுதலினால் தங்களால் இந்த ஞானத்தை நேரடியாக பெற முடியும் என கூறுகின்ற பல விவேகமற்ற குழந்தைகள் உள்ளார்கள். அது அப்படியாயின் அவர் இந்த ரதத்தினுள் வருவதற்கு என்ன தேவை இருக்கிறது? பலர் இந்த சரீரதாரியுடன் எனக்கு என்ன தொடர்பு உள்ளதென நினைக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், மன்மனா பவ், என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வாறாயினும் இதனை அவர் இவர் மூலமாகவே கூறுகின்றார் இல்லையா? நீங்கள் வரிசை கிரமமாக மதிப்பை பேணுகிறீர்கள். வரிசை கிரமமாக சிம்மாசனத்தில் அமரப்போகின்றவர்கள் மாத்திரமே மதிப்பை கொண்டிருப்பார்கள். மம்மாவும் பாபாவுமே முதலாவதாக ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். பின்னர் நீங்கள் அவர்களை தொடர்ந்து வர வேண்டும். பல பிரஜைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்தஸ்தும் மிகவும் உயர்ந்தது. இதில் அச்சம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒருவர் முதல் முறையாக ஆகாய விமானத்தில் செல்லும் பொழுது அச்சமடைகின்றார். சிலர் சந்திரனுக்கும் செல்கின்றார்கள். அது பயிற்சி பற்றிய விஷயம். எவ்வாறாயினும் அதனால் எந்த நன்மையும் இருக்கப் போவதில்லை. நீங்கள் மட்டுமே இதனை புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை சந்திரனில் உருவாக்குவார்கள் என எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அவ்வாறு எதுவும் நடக்கப் போவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் வீழ்ச்சியை புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகள் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் புரிந்து கொள்கிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் எவ்வாறு ஆட்சி செய்தனர் என காட்டுகின்ற படங்களும் உள்ளன. இன்று பாரதம் எவ்வாறு ஏழ்மையாக உள்ளது என பாருங்கள். இது உண்மையான விஷயம். அந்த மக்கள் தாங்களே அவற்றை எழுதியுள்ளார்கள். இது ஏணி படத்தில் எழுதப்பட வேண்டும். அங்கு மாளிகைகள் வைரங்களினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இங்கேயே சிப்பியினாலான உருவங்கள் கட்டடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். முன்னர் அவர்களிடம் சிப்பிகள் இருந்தன. குருத்வாராவில் சீக்கிய ஆலயம், அவர்கள் முன்னர் சிப்பிகளை வைத்திருப்பது வழக்கம். இப்பொழுது எவரும் பணத்தை ஏனும் வைப்பதில்லை. ஏனியின் படம் மிகவும் நல்லது. நீங்கள் அதில் அதிகமாக எழுதலாம். மம்மாவுடனும் பாபாவுடனும் குழந்தைகள் உள்ள படமும் இருக்க வேண்டும். உச்சியில் ஆத்மாக்களின் விருட்சமும் இருக்க வேண்டும். புதிய படங்கள் தொடர்ந்தும் உருவாக்கப்படும். எவ்வாறு வீழ்ச்சியும் அதன்பின் எழுச்சியும் நடைபெறுகின்றன என்பதை விளங்கப்படுத்துவது இலகுவானது. நாங்கள் அசரீரி உலகிற்கு சென்று பின்னர் சரீர உலகிற்கு வருவோம். இதனை விளங்கப்படுத்துவது இலகுவானது. ஒருவர் இதனை புரிந்து கொள்ளாவிட்டால் அது அவரது பாக்கியத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாடகம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்கப்பட வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் யாகத்திற்கு பெருமளவு மரியாதையை கொடுக்க வேண்டும். இந்த யாகத்திலிருந்து ஒரு பைசாவை ஏனும் ரூபாவின் 1/100 ஒரு பங்கு எடுத்து தாயினதோ அல்லது தந்தையினதோ அனுமதி இல்லாமல் வேறு எவருக்கும் கொடுப்பது பெரிய பாவம். நீங்கள் குழந்தைகள், உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அது கொடுக்கப்பட முடியும். உங்களின் தேவைக்கு அதிகமாக எதனையும் ஏன் நீங்கள் வைத்திருக்க வேண்டும்? நீங்கள் நினைக்கிறீர்கள், ஒருவேளை பின்னர் எனக்கு இது கிடைக்காமல் போகலாம். எவ்வாறாயினும் அதை நீங்கள் வைத்திருப்பதால் உங்கள் மனசாட்சி உறுத்துகிறது. ஏனெனில் நீங்கள் சட்டத்திற்கு புறம்பாக எதையாவது செய்கிறீர்கள். எந்த நேரத்திலும் உங்களுக்கு வேண்டியதை பெற முடியும். தந்தை கூறுகிறார், இறுதி நேரத்தில் எவரும் திடீரென இறக்கலாம். அந்நேரத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம், அதாவது அந்த குப்பைகள் அனைத்தும் இறுதியில் உங்கள் முன்னிலையில் தோன்றும். இதனாலேயே பாபா எப்பொழுதும் விளங்கப்படுத்துகிறார், உங்களுக்குள் குழப்பம் எதுவும் ஏற்பட அனுமதிக்காதீர்கள். உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது இறுதி நேரத்தில் எதுவுமே உங்கள் முன் தோன்றாது. நீங்கள் தொடர்ந்தும் யாகத்திலிருந்து அனைத்தையும் பெறுகிறீர்கள். பெருமளவு பணத்தை வைத்திருக்கும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூறப்படுகிறது, தேவை ஏற்படும் பொழுது நான் அதை கேட்பேன். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா எப்பொழுது தேவை ஏற்படினும் நாங்கள் அதை தருவதற்காக இருக்கின்றோம். அவர்கள் தூய்மையாக இல்லாமலும் உணவு பானம் பற்றி முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்தாலும் தங்களுடைய செல்வம் முழுவதையும் தருவதாக வாக்களிக்கிறார்கள். பாபா, என்னிடம் பெருமளவு செல்வம் உள்ளது. அது வீணே உள்ளதுடன் திடீரென தொலைந்தும் போகும். அதே நேரம் மற்றவர்கள் அதிலிருந்து உண்ண முடியும். ஆகவே உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது கேளுங்கள். பாபா கூறுகிறார், நான் அதனை கொண்டு என்ன செய்வேன்? கட்டடங்கள் கட்ட வேண்டுமெனில் பணம் தானாகவே வருகிறது. பல குழந்தைகள் தங்களுடைய சொந்த வீடுகளில் இருக்கிறார்கள். அத்தகைய குழந்தைகளும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். பிரஜைகளின் அந்தஸ்தும் குறைந்ததல்ல. பல செல்வந்தர்கள் அரசர்களை விடவும் அதிக செல்வந்தர்களாக உள்ளனர். இதனாலேயே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்தீர்கள். பாபா, நீங்கள் எங்களுக்கு எதை ஊட்டினாலும், எவ்வாறாயினும் நீங்கள் அதனை பின்பற்றாவிடில் சீரழிவு ஏற்படுகிறது. தந்தை சர்க்கதியை அருள்வதற்கு வந்துள்ளார். நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறாவிடின் அது சீரழிவு எனப்படும். அங்கும் பல செல்வந்தர்கள் உள்ளனர். சிலர் உயர்ந்த அந்தஸ்தினையும் ஏனையோர் தாழ்ந்த அந்தஸ்தினையும் பெறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்திற்கேற்ப முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதால் நீங்கள் உங்களையே ஏமாற்றுகிறீர்கள். இதுவே சிவ பாபாவினால் உருவாக்கப்பட்ட இந்த ஞான யாகம். இதுவே சுயராஜ்யத்தை பெறுவதற்கு குதிரை அர்ப்பணிக்கப்படுகின்ற அழிவற்ற உருத்ர ஞான யாகம் என அழைக்கப்படுகின்றது. சிவ பாபா வந்து உங்களுக்கு சுயராஜ்யத்தை கொடுக்கின்றார். அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிட்டால், அவர்கள் பெயரை புகழடைய செய்யாது விட்டால், அவர்களின் உதடுகளிலிருந்து நல்ல கருத்துக்கள் வெளியாக மாட்டாது. அவர்கள் ஏனையோருக்கு விளங்கப்படுத்தவும் மாட்டார்கள். பெயரை புகழடைய செய்வதற்கு இன்னும் காலம் எடுக்கப் போகின்றது என கூறப்படும். இதனாலேயே நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது முக்கிய கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள். இதுவே சுயராஜ்யத்தை பெறுவதற்காக குதிரை அர்ப்பணிக்கப்பட்ட அழிவற்ற உருத்ர ஞான யாகம் எனவும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் பலகையிலும் எழுத முடியும், பழைய உலகம் முழுவதும் இந்த யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட உள்ளது. அத்துடன் மகாபாரத யுத்தமும் சற்று முன்னாலேயே உள்ளது. விநாசம் நிகழும் முன்னர் நீங்கள் சுயராஜ்யம் எனும் அந்தஸ்தை பெற விரும்பினால் உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அறிவிப்பு பலகையில் பெருமளவை எழுத முடியும். அதில் இலக்கும் குறிக்கோளும் உள்ளடங்கி இருக்கின்றன. சுயராஜ்ய அந்தஸ்தை நீங்கள் பெற முடியும் என்று கீழே எழுதுங்கள். வாசிக்கும் எவருமே புரிந்து கொள்ளும் விதத்தில் எழுத்துக்கள் இயலுமானவரை தெளிவாக இருக்க வேண்டும். பாபா உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கிறார். அவ்வாறான பலகைகளை உருவாக்குங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை எழுதுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது இந்த யாகத்தின் தாக்கம் பெருமளவில் இருக்கும். பல புயல்கள் ஏற்படும். சத்திய படகு தள்ளாடும், ஆனால் ஒரு பொழுதும் மூழ்காது என கூறப்படுகிறது. நீங்கள் அந்த பார்க்கடலுக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் உங்கள் இதயம் இந்த நச்சுக்கடலின் மீது பற்று வைக்கக்கூடாது. இந்த ஞானத்தை பெறாதவர்களை துரத்தி செல்வதில் உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். விளக்கம் மிக மிக இலகுவானது. நீங்கள் பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்தால் கலப்படம் அகற்றப்படும், உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். வேறு வழிமுறை இல்லை. இதுவே சரியான வழிமுறை. எவ்வாறாயினும் பெருமளவு சரீர உணர்வு இருப்பதனால் நீங்கள் யோகத்தில் நிலைத்து இருப்பதில்லை. சரீர உணர்வு முடிவடையும் பொழுது உங்களால் யோகத்தில் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கும். பின்னர் நீங்கள் உங்கள் கர்மாதீத நிலையை அடைவீர்கள். இறுதியில் நீங்கள் எதனையும் நினைக்க கூடாது. சில குழந்தைகளுக்கு குறித்த பொருட்களில் அதிகளவு பற்றுள்ளது, கேட்கவே வேண்டாம். அவர்கள் சிவ பாபாவை நினைவு செய்வதே இல்லை. அப்படிப்பட்ட தந்தையை ஒரு நோக்கத்துடன் நினைவு செய்ய வேண்டும். உங்கள் கரங்கள் வேலையை செய்ய உங்கள் இதயம் தந்தையை நினைவு செய்யட்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விதமாக அரிதாகவே எவராலும் பாபாவை நினைவு செய்ய இயலுகின்றது. அவர்களின் நடத்தையிலிருந்து உங்களால் அனைத்தையும் கூற முடியும். அவர்கள் யாகத்திற்கு மதிப்பு அளிப்பதில்லை. யாகம் மிகவும் நன்றாக பராமரிக்கப்பட வேண்டும். பாபாவை பூரிப்படைய செய்வதே பராமரித்தல் என்பதன் பொருளாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். ஏழைகள் தங்களுடைய சதங்களையும் யாகத்திற்கு கொடுப்பதனால் பல் கோடீஸ்வரர்கள் ஆகுகிறார்கள். தாய்மார்களிடம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இந்த யாகத்திற்கு ஓரிரு ரூபாய்களை அல்லது அரை ரூபாயை கொடுத்து பல மில்லியன்களை உடையவர்கள் ஆகுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் இதனை பெரும் அன்புடனும் பக்தி உணர்வுகளுடனும் சந்தோஷத்துடனும் கொண்டு வருகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஏழைகளின் பிரபு, நான் குழந்தைகளான உங்களுக்காக வந்திருக்கின்றேன். சிலர் அரை ரூபாயை கொண்டு வந்து கூறுகிறார்கள், பாபா எனது பெயரில் கட்டடத்திற்கு ஒரு செங்கல்லை வையுங்கள். அவர்கள் சில சமயங்களில் இரண்டு கைப்பிடி அளவு தானியமும் கொண்டு வருகிறார்கள். பதிலாக அவர்கள் அதிகளவு பெறுகிறார்கள். ஒவ்வொரு தானியமும் ஒரு தங்க காசிற்கு சமனாகுகிறது. நீங்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றில்லை. அம்மக்கள் ஏழைகளுக்கு நன்கொடை அளிக்கிறார்கள். உலகில் அவர்களைப் போல் பல ஏழைகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு வந்து இருப்பதாயின் அவர்கள் இங்கே இருப்பவர்களை குழப்புவார்கள். இந்த யாகத்திலே தங்களை அர்ப்பணிக்கலாமா என பலர் கேட்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களை மிகுந்த கவனத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் யாகத்தினுள் வந்த பின்னர் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இந்த யாகத்திலே நீங்கள் மிகவும் தர்மாத்மாக்களாக வேண்டும். பெருமளவு எச்சரிக்கை கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்திற்கான ஜீவனோபாயத்தை கொடுக்கின்ற யாகத்திற்கு பெருமளவு மதிப்பளிக்கப்பட வேண்டும். இந்த யாகத்திற்கு கொடுக்கப்பட்ட பணத்தை எவருக்கும் கொடுப்பது பெரும் பாவமாகும். சிப்பிகளிலிருந்து வைரங்களாக மாறுவோருக்கும் கடவுளின் சேவையில் ஈடுபட்டுள்ளோருக்குமே இப்பணம் உரியது. எவ்வாறாயினும் பிறவி பிறவியாக ஏழைகளுக்கு தானம் அளிப்பதும் தர்மம் செய்வதும் இடம்பெறுகின்றன. கீழிறங்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்தும் பாவாத்மாக்கள் ஆகினீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்காக சிறு கிராமங்களிலும் கண்காட்சிகளை நடத்துகிறீர்கள். ஒரேயொரு ஏழை மட்டுமே வெளிப்பட்டாலும் அதுவும் நல்லதே. அதில் ஒரு செலவும் இல்லை. லக்ஷ்மியும் நாராயணனும் ராஜ்யத்தை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன செலவை செய்ய வேண்டியிருந்தது? எதுவுமே இல்லை. அவர்கள் உலக ராஜ்யத்தை பெறுவதற்காக எதனையுமே செலவிடவில்லை. அம்மக்கள் தங்களுக்குள் அதிகம் சண்டை போடுகிறார்கள். வெடி மருந்துகள் போன்றவற்றில் அவர்கள் அதிகம் செலவிடுகிறார்கள். இங்கு செலவு என்ற கேள்விக்கே இடமில்லை. ஒரு சிப்பி அளவு கூட செலவு செய்யாமல் ஒரு வினாடியில் உலக ராஜ்யத்தை பெறுங்கள். முதலில் ஆல்பாவையும் நினைவு செய்யுங்கள். பின்னர் பீட்டாவாகிய ராஜ்யம் உங்களுடையதே. தந்தை கூறுகின்றார், இயன்ற அளவு உங்களின் உண்மையான இதயங்களால் பிரபுவை மகிழ்வியுங்கள். நீங்கள் சத்திய பூமியின் அதிபதிகள் ஆகுவீர்கள். இங்கு பொய்மையால் தொடர முடியாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்தல் வேண்டும். எப்படியாயினும் நான் பாபாவின் குழந்தை என்று எண்ண வேண்டாம். நினைவு செய்வதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகின்றது. பாவச் செயல் ஏதும் செய்தால் பெரும் இழப்பு ஏற்படுகிறது. உங்கள் புத்தியால் ஸ்திரமாக இருக்க முடியாதிருக்கும். பாபா இதில் அனுபவம் உள்ளவர். சில குழந்தைகள் தங்களை மிகவும் திறமைசாலிகள் என்று எண்ணுவதாக பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு கூறுகின்றார். எவ்வாறாயினும் பாபா கூறுகிறார், பெரும் முயற்சி தேவைப்படுகிறது. மாயை பல தடைகளை ஏற்படுத்துகிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த உருத்ர ஞான யாகத்தின் மீது பெருமளவு மரியாதை வைத்திருங்கள். யாகத்திற்காக மிகவும் தூய்மையான சக்தி நிறைந்த சூழலை உருவாக்குவதில் ஒத்துழையுங்கள். அதனை பெருமளவு அன்புடன் பராமரியுங்கள். 2. உங்களுக்குள் எதனையும் மறைத்து வைத்திருக்காதீர்கள். உங்கள் இதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. இந்த யாகத்தின் ஒவ்வொரு சதமும் பெருமதி வாய்ந்தது. ஆகவே ஒரு சிப்பியை ஏனும் வீணாக்காதீர்கள். ஒத்துழைத்து இந்த யாகத்தை வளர செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா முக்காலங்களையும் உங்களின் முன்னால் வைத்திருந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றியையும் சித்தியையும் அடைவீர்களாக. உலகில் விவேகிகளாக இருப்பவர்கள் எந்த ஓர் அடியை எடுத்து வைப்பதற்கு முன்னரும் அனைத்தினதும் ஆரம்பத்தையும் முடிவையும் கருத்தில் கொள்வார்கள். அதேபோல் இங்கே குழந்தைகளான நீங்கள் எந்த ஒரு பணியை செய்ய முன்னரும் அனைத்திற்கும் முதலில் உங்களின் முன்னால் முக்காலங்களையும் வைத்து பின்னர் செயல்படுங்கள். நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள். ஆனால் எல்லையற்ற புரிந்துணர்வை கொண்டிருந்து வெற்றியில் நம்பிக்கை வைத்திருப்பதன் அடிப்படையிலும் முக்காலங்களை அறிந்திருப்பதன் மூலமும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுங்கள். அப்போது நீங்கள் ஆன்மீகமானவர் மற்றும் அசாதாரணமானவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களிலிருந்து விலகியிருந்து ஒரேயொரு தந்தையை உங்களின் ஆதாரம் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் அப்போது அக்கறை செல்ல முடியும். அவ்யக்த சமிக்கை. உங்கள் நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சில குழந்தைகள் தாம் தம்மை அறிவோம் என்றும் தாம் நன்றாகவே இருக்கிறோம் என்றும் மற்றவர்களுக்கு தங்களை பற்றி தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இறுதியில் தங்களை இனங்கண்டு கொள்வார்கள் என்றும் நினைக்கிறார்கள். எனவே முன்னேறும் போது என்ன நடக்கும் என்று பாருங்கள். இதுவும் இந்த ஞானத்தின் சுரூபமாகவும் நினைவின் சுரூபமாகவும் இருக்கும் ஓர் ஆத்மாவின் கவனக்குறைவின் இனிய நித்திரையாகும். நம்பிக்கையின் அத்திவாரம் பலமானதாக இருக்கும் குழந்தைகளால் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் சதா பயமற்றவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி.